யோவான் அத்தியாயம் 4. யோவானைவிட இயேசு அநேகம்பேரை சீடர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டதை இயேசு அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவிற்குப் போனார். இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பயணத்தின் களைப்பினால் ஏறக்குறைய நண்பகல் நேரத்தில் சற்று ஓய்வெடுக்க அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அவருடைய சீடர்கள் உணவு வாங்குவதற்கு ஊருக்குள்ளே சென்றிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா தேசத்தாளாகிய ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வந்தாள். இயேசு அவளை பார்த்து, தாகத்திற்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே எந்த தொடர்பும் வைக்காதவர்களானபடியால் சமாரிய பெண் அவரை பார்த்து, நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த பெண், ஆண்டவரே, எடுத்துக்கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒருபோதும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே தண்ணீர் எடுக்க வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தரவேண்டும் என்றாள். இயேசு அவளை பார்த்து, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த பெண், எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளை பார்த்து, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியென்றால், 5 கணவர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று பார்க்கிறேன். எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த மலையிலே ஆராதித்து வந்தார்கள், நீங்கள் எருசலேமில்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, பெண்ணே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை ஆராதிக்கும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றார். அந்த பெண் அவரை பார்த்து, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அந்த நேரத்தில் அவருடைய சீடர்கள் வந்து அவர் பெண்ணுடனே பேசுகிறதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும், என்ன வேண்டும் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் மக்களை பார்த்து, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கும் பொழுது சீடர்கள் அவரை பார்த்து, ரபி, சாப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர், நான் சாப்பிடுவதற்கு நீங்கள் அறியாத ஒரு உணவு எனக்கு இருக்கிறது என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் என்னை அனுப்பினருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய செயல்களை முடிப்பதே என்னுடைய உணவாக இருக்கிறது. அறுப்புக்காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவனும் சம்பளத்தை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற உண்மையான வழக்கச்சொல் இதனாலே வெளிப்படுகிறது. நீங்கள் பாடுபட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பாடுபட்டார்கள், அவர்கள் பாடுபட்டதின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த பெண்ணின் வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாட்கள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் மூலம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த பெண்ணை பார்த்து, உன் வார்த்தையினாலே இல்லை, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் உண்மையாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாட்களுக்குப் பின்பு அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயாவிற்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே மரியாதை இல்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு சென்றிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் அதிகாரிகளில் ஒருவனுடைய மகன் வியாதியாக இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனிதன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், தன் மகன் மரண வேதனையில் இருக்கிறதினால் அவனை குணமாக்குவதற்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்காவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் அதிகாரி, ஆண்டவரே, என் பிள்ளை இறப்பதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எத்தனை மணிக்கு அவனுக்கு சுகம் உண்டானது என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் அவனை விட்டது என்றார்கள். உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்னதும் அதே நேரம் என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் குடும்பத்தார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2வது அற்புதம்.